ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஆசீர்வாதமான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அதை ஒருவராலும் பூட்ட முடியாது என்று கர்த்தர் நமக்கு உறுதியளிக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் நியமித்த நன்மைகளை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு திட்டமாய் கொடுக்கிறார். ஜபத்தொடரை கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்.
இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சபைக்கு கொடுக்கும் வாக்கு தத்தமான வார்த்தை இது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் அவன் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் பத்மோ என்ற தீவிலே நாடு கடத்தப்பட்டவனாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கர்த்தருடைய நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் தனிமையாக இருக்கிறவன் ஆராதனை செய்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவன் ஆவிக்குள்ளாக்கப்பட்டான். ஆவிக்குள்ளாக்கப்பட்ட இந்த யோவான் அப்போஸ்தலன் அவனுடைய ஆத்மா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவன் சரீரம் பூமியில் இருக்கிறது, அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்திற்கு எடுக்கப்படுகிறது. அங்கே அவனுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தப்படுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவை நேரடியாய் மீண்டும் தரிசிக்கிறான். இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருக்கிற சபைகளுக்கு உரிய செய்திகளை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி 7 சபைகள், அந்த நாட்களில் 7 பட்டணங்களில் 7 சபைகள் இருந்தது. அந்த சபைகளில் ஒவ்வொரு சபைக்கும் உரிய செய்திகளை வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது பிலதெல்பியா என்கிற ஒரு ஊரிலே ஒரு சபை இருந்தது. அந்த சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி அதை இயேசு கிறிஸ்துவே நேரடியாக கொடுக்கிறார். அந்த செய்தியின் நடுவிலே அவர்களுக்கு வாக்கு தத்தமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இப்பொழுது நாம் கவனிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை யாராலும் பூட்ட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசல் என்பது எதை குறிக்கும் என்றால், நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தடைகள் இல்லாத ஒரு நிலைமை. ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் உள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் வாசலை நான் திறந்து வைக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்வதற்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், அந்த வாசலை யாரும் அடைக்க முடியாது, உனக்குரிய ஆசீர்வாதங்களை நீ எடுத்துக் கொள்வதற்கு யாரும் தடை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இதை சொல்லுகிற இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு சொல்லும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தான் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறார். அதை அறிவதற்கு 7 வசனத்தை கவனித்தால் நமக்கு தெரியும். 7 வசனத்தை வாசிப்போம்.
பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு,
பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு,
நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
பரிசுத்தமுள்ளவரும்
சத்தியமுள்ளவரும்
தாவீதின் திறவுகோலை உடையவரும்
ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும்
ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர்
சொல்லுகிறதாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. கர்த்தர் தன்னை குறித்து சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவர் நான், இரண்டாவது சத்தியம் உள்ளவராயிருக்கிறேன், மூன்றாவது தாவீதின் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன், நான்காவது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு நான் பூட்டுகிறவராயிருக்கிறேன். நான் ஒன்றை திறந்தால் யாரும் அதை அடைக்க முடியாது, நான் ஒன்றை அடைத்தால் யாரும் அதை திறக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் தன்னை குறித்து என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் சர்வ வல்லமை உள்ளவர்கிறார், நான் ஒன்றை செய்தால் அதற்கு எதிர்த்து யாரால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒன்றை செய்யும் பொழுது அதற்கு மாற்றாக யாராலும் குறுக்கிட முடியாது என்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஒன்றை செய்ய நினைக்கும் பொழுது அதை யாராலும் தடை செய்ய முடியாது. அதனால தெரிந்து கொள்ளணும், தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்கும். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர், நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எதை செய்கிறாரோ அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் அவ்வளவு மகிமையானவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் படைத்தவர். அவர் திறந்து விட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சில பயம், என்னுடைய ஆசீர்வாதங்களை மனுஷர்கள் கெடுத்து விடுகிறார்கள், என்னுடைய ஆசீர்வாதங்களை மனிதர்கள் அழித்து விடுகிறார்கள் என்று சொல்லி நிறைய பேர் பயப்படுறார். இன்னைக்கு புறஜாதி ஜனங்களுக்கு இருக்கிறது போலவே கர்த்தரை அறிந்தவர்களுக்கு இந்த பயம் இருக்கிறது. நான் கடந்த வாரத்தில் கோத்தகிரியில் இருந்த பொழுது அங்கு நான் ஒரு தெருவில் ஒருத்தர் ஜெபிக்க போயிருந்தோம். அந்த தெருவில் பார்க்கும் பொழுது எல்லாமே பெரிய பெரிய பங்களாஸ், எல்லாமே பல கோடிகள் செலவழித்து கட்டப்பட்டிருந்தது, எல்லாமே அவ்வளவு பிரம்மாண்டமாய் அவ்வளவு ஆர்கிடெக்ட் வச்சு டிசைன் பண்ணி பிரமாதமாய் டிசைன் பண்ணிருந்தாங்க. ஒவ்வொன்றும் நின்று நின்று பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு ஒரு அழகான டிசைன்ல ஒரு பங்களாஸ் இருந்துச்சு, விதவிதமா இருந்தது. நான் அதை பார்த்துட்டு போனேன், இவ்வளவு அருமையாக டிசைன் பண்ணிருக்கேன். ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பங்களாலையும் ஒரு காலியும் இருந்துச்சு. அவ்வளவு அழகான டிசைன் பண்ணிட்டு அசிங்கமான விகாரமான ஒரு பொம்மையை அது மேல மாட்டி வச்சிருந்தாங்க. அப்படியே நாக்கு தொங்க போட்டு பல்ல வச்சு விகாரமான ஒரு பொம்மையை அந்த அழகான பங்களாஸ்ல ஒண்ணு மாட்டி வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவு அழகா வீட்டை கட்டி, இவ்வளவு டிசைனா, எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி கட்டிட்டு, இவ்வளவு விகாரமான ஒரு பொம்மை தீ அதனால ஃப்ரண்ட்ல அழகா மாட்டி வச்சிருக்கிறாங்க. அழகா இல்ல, அசிங்கமா மாட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா மாட்டிருக்கிறாங்க? பயம். ஏன்னா இவ்வளவு அழகான பங்களேன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் அதை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு தங்களுடைய வீடு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதை பார்த்து யாராவது பொறாமைப்பட்டு என்ன அழகா இருக்கு பொறாமைப்பு கட்டப்பட்டு கண்ணு வச்சிருவாங்க. அப்ப அந்த கண்ணு வச்சா அந்த பில்டிங்க்கு ஏதாவது சேதம் வந்துருமோன்னு ஒரு பயம். அதனால அந்த அழகை கெடுக்கிறதுக்கு ஒரு அசிங்கத்தை வச்சிடுறாங்க. அப்போ பாருங்க, ஒரு பயம், ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது கண்ணு வச்சு ஏதாவது ஆயிடுமோ. இன்றைக்கு அதே போல தேவ பிள்ளைகளுக்கும் கூட நிறைய பேருக்கு ஒரு பயம், ஐயோ நம்முடைய ஆசீர்வாதங்களை யாராவது தடுத்துருவாங்களா, யாராவது கெடுத்துருவாங்களா, யாராவது நம்மளை கண்ணு வச்சிருவாங்களா, யாராவது நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுருவாங்களா, யாராவது நம்முடைய காரியத்தை கெடுத்துருவாங்களா. நான் சொல்றேன், தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு என்று நியமிக்கப்பட்ட நன்மைகளை எந்த கண்ணும் தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. ஆமென் இல்லையா? கண்ணு வைக்கிறத தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. இன்னைக்கு அது கூட பிசினஸ் ஆயிடுச்சு. டிவியில பார்த்தா அன்னைக்கு டிவியில ஒரு ப்ரோக்ராம், சைனா ஐட்டம் ஏதோ கண்ணு வைக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மணி, உண்மையிலேயே சொல்றது அது 10 ரூபாய் கூட இருக்காது. மணி, மணியில ஒரு 3 மணி பாட்டி ஒரு செயின், அப்புறம் ஒரு 3 மணி பாட்டி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி, அதை வந்து 2500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது 10 ரூபாய் கூட இருக்காது, அதோட வேலை 2500 ரூபாய். அதை வாங்கி கையில மாட்டிக்கிறது, கழுத்தை மாட்டிக்கணுமா. அப்ப வந்து காட்டுறாங்க, ஒருத்தர் கண்ணு வைக்கிறார், நேரம் கண்ணு வருது, அந்த டாலர் அடிச்சு அப்படி ரிட்டர்ன் ஆயிடுது. அது இல்லாட்டி வந்து என்ன செய்யுது, அந்த நபர் தாக்கிடுது, தாக்கி அவர் டமான் கீழே விழுகிறாரு. அந்த டாலர் மாட்டலன்னா ஒருத்தர் கண்ணு வச்சுன்னா அவங்க அப்படியே பாதிக்கப்பட்டு பத்து கீழே விழுகிறாரு. ஜனங்களுடைய பயத்தை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10 ரூபாய் தராத ஒரு மணியை கழுத்தையும் கையில மாட்ட விட்டுட்டு 2500 ரூபாய்க்கு அதை விற்கிறாங்க. ஜனங்களுக்கு ஒரு பயம், கண்ணு வச்சிருவாங்களோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஆசீர்வாதம் கெட்டு போயிடுமோ. ஒண்ணு சொல்றேன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையானால் உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் நன்மையை யாராலும் தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. மனுஷருடைய கண்ணும் சரி பிசாசுடைய கண்ணும் சரி எந்த கண்ணு நம்மகிட்ட ஒண்ணு நிக்க முடியாது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர், எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் சொல்ல வருகிறார், என்ன சொல்ல வருகிறார், நான் திறந்து வச்சுட்டேன் வாசல, உனக்கு ஆசீர்வாதத்துக்கான வாசல் நான் திறந்து வச்சுட்டேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதமா வாசல் திறந்திருக்குது, உலக ஆசீர்வாதமா வாசல் திறந்திருக்கிறது, சரீர ஆசீர்வாதமா வாசல் திறந்திருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதமா வாசல் திறந்திருக்கிறது, ஒரு சமாதான வாழ்க்கையா வாசல் திறந்திருக்கிறது, எல்லாவற்றையும் நீ உள்ள வந்து எடுத்துக்கொள்ளலாம். வாசல் திறந்து வச்சுட்டேன், யாரும் அதை பூட்ட முடியாது. உனக்கென்று நான் பிறந்தது திறந்ததுதான், யாராலும் அதை அடைக்க முடியாது. இதை சொல்லும் பொழுது தன் இன்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, தன்னை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது கூட எப்படி சொல்றாரு பாருங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி நான் திறக்கிறவர். இரண்டாவது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு நான் பூட்டுகிறவர். நான் திறந்துட்டேன்னா யாரும் பூட்ட முடியாது, நான் பூட்டிட்டா யாருமே திறக்க முடியாது. என்கிட்ட அவ்வளவு அதிகாரம் இருக்குதுங்க. அந்த அதிகாரத்தை திறக்கிறது பூட்டுறத பத்தி சொல்லும் பொழுது ஒரு சாவியை கூட சேர்த்து சொல்றாரு. புரியுதுங்களா? திறக்கிற காரியத்தை பூட்டுற காரியத்தை பேசும்பொழுது கூடவே ஒரு சாவியை பத்தி பேசுறாரு. என்ன சாவி அது? தாவீதின் திறவுகோள்ங்கிறாரு. இல்லையா? எங்கிட்ட ஒரு சாவி இருக்குது, இந்த சாவியை வைத்து நான் திறந்துட்டேன்னா யாராலும் பூட்ட முடியாது. இந்த சாவியை வைத்து நான் பூட்டி விட்டால் யாராலும் திறக்க முடியாது. இந்த சாவிக்கு யாரும் டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. இந்த சாவிக்கு யாரும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. இது என்கிட்டதான் இருக்கும், நான் மட்டும் தான் ஆபரேட் பண்ணுவேன். நான் திறந்துட்டானா யாராலும் அதை பூட்ட முடியாது. நான் பூட்டிட்டேன்னா யாராலும் அதை திறக்க முடியாது. அந்த சாவிக்கு பேர் என்ன? தாவீதின் திறவுகோல், தாவீதுடைய சாவி. அப்படி என்ன தாவீதுடைய சாவிக்கு அவ்வளவு தனித்தன்மை இருக்குது? யாருமே அதுக்கு டூப்ளிகேட் பண்ண முடியாது, யாருமே அதை வேற செஞ்சு செய்ய முடியாது. அவர் மட்டும்தான் ஆபரேட் பண்ண முடியும். இந்த தாவீதின் சாவி என்பது என்ன, எதை குறிக்கிறது? தாவீதின் திறவுகோல் அப்படிங்கிறார். அப்ப இந்த தாவீதின் திறவுகோல் என்பது எதை குறிக்கிறது? அதை நம்ம கொஞ்சம் கவனிக்க போறோம். அந்த சாவியை வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாசலை இந்த மாசம் திறவுட்டேங்கிறாரு. அதை யாராலும் பூட்ட முடியாது என்றார். இப்ப தாவீதின் திறவுகோலை குறித்து கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம், எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 13:13-14 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தி
உம்முடைய தேவனாகிய கர்த்தர்
உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர்.
மற்றபடி
கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார்.
இப்பொழுதோ
உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல்
தலைவனாயிருக்க கட்டளையிட்டார்.
கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்.
இங்கே பார்க்கும்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இஸ்ரவேல் தேசத்தின் மேல் முதல் ராஜாவாக சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த சவுல் மிகப்பெரிய பலசாலி, யுத்தத்திற்கு ஏற்றவன், தேசத்தில் இருந்த எல்லா மனுஷரை பார்க்கிலும் உயரமானவன். அவனை தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். இந்த சவுலை ஆரம்பத்திலே கர்த்தர் மகிமையை பயன்படுத்தினால் அவனும் ஏற்ற விதத்தில் இருந்தான். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்கள் என்கிறதான ஒரு ஜாதி ஜனங்களுக்கும் இடையே ஒரு யுத்தம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே சொல்லுவார், யுத்தத்திற்கு புறப்படும் பொழுது அவங்க தானா கிளம்பணும் போனான்னு இருக்க மாட்டார்கள், அப்படி செய்யக்கூடாது. யுத்தத்திற்கு கிளம்புவதற்கு முன்பதாக ஆசாரியன் அல்லது அவருடைய தீர்க்கதரிசிகள் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்க. எப்பவுமே கர்த்தரை சார்ந்துதான் யுத்தம் செய்வாங்க, தானா அவங்க யுத்தம் செய்யறதே கிடையாது. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவங்க கர்த்தரை சார்ந்துதான் எதையும் செய்வாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு பலியிட்டு அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறது கர்த்தரிடத்துல அவங்க ஆயத்தமாய் கேட்பாங்க. இரண்டாவது, அவங்க யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கும் பொழுது மோசேயின் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் யுத்தத்திற்கு முன்பாக அணிவைத்து நிற்கும் பொழுது ஆசாரியன் அவர்களுக்கு முன்பாக வந்து சொல்ல வேண்டும், தேவன் எழுந்தருளுவாராக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக அப்படின்னு ஆசாரியன் வந்து சொல்லணும். அவருடைய ராணுவத்துக்கு முன்னால் சொல்லணும், தேவன் எழுந்தருளுவாராக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இந்த வார்த்தையை சொல்லி துதிப்பாங்க. இப்படி துதிக்கும் பொழுது மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவார், மெய்யாகவே அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை ஃபாலோ பண்றாங்க. அவர்கள் கர்த்தரை சார்ந்துதான் தங்கள் யுத்தங்களை செய்கிறாங்க. ஆகையினால் தான் அவங்க எப்பவும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்த பிலிஸ்தீர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் இப்ப யுத்தம் ரெடியாயிட்டு இருக்குது. பலி செலுத்துவதற்கு சாமுவேல் வரணும் அப்படின்னு தீர்க்க தரிசி சவுல் ராஜா. அந்த நேரத்திலே பிலிஸ்தீர்கள் எழும்பி வந்துட்டு இருக்கிறாங்க, நெருங்கி வராங்க. இங்க டென்ஷன் ஆகி போச்சு, ஏன்னா அவங்க எதிராளிகள் ரெடியா இருக்கிறாங்க, நம்மளும் ரெடி ஆகலன்னா அவங்க வந்து அடிச்சிருவாங்க. இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்குது, ஐயோ இது சாமுவேல் வரலையே, பலி செலுத்தணுமே, பலி செலுத்தின பிறகுதான் யுத்தத்துக்கு ரெடி ஆகணும் போக முடியும். வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறாங்க, சாமுவேல் வர காலதாமதமாகிவிட்டது. சாமுவேல் வர காலதாமதமாக பொழுது ஜனங்கள் அப்படி தடுமாறுறாங்க, ஐயோ இது நடக்க போதும்னு. சவுல் பாக்குறான், சாமுவேல் வருவாரோ இல்லையோ தெரியலையே, ஒண்ணு செய்வோம், அந்த பலி எங்கிட்ட கொண்டு வாங்க, நானே செலுத்துறேன். நான் கொண்டு வந்தாங்க சாமுவேல் ஆகிய அந்த தீர்க்கதரிசி செலுத்த வேண்டிய பலியை சவுல் செலுத்தி விடுகிறான். அந்த பலியை அவன் செலுத்தி முடித்தவுடனே சாமுவேல் வந்து நிற்கிறார். சாமுவேல் வந்து புத்தி முதல் காரியம் சொல்றார், புத்தியினமாய் செய்தேன், புத்தியினமான ஒரு காரியத்தை செய்து விட்டேன், இந்த காரியத்தை நீ செய்திருக்க கூடாது, புத்தீனமா செஞ்சு சொல்லிவிட்டு உடனே கர்த்தருடைய வார்த்தையை உடனே சொல்றார். அந்த செய்கைக்கு உடனே என்ன நடக்க போகிறது என்பதை தீர்க்க தரிசனம் சொல்றார். இப்போது உடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது, இதுவரைக்கும் நீ எல்லாமே நல்லா கை கொண்டு நல்லா நல்லதா இருந்தது, ஆனால் இப்போது நீ புத்தீனமாய் செய்ததினாலே இப்போது உடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். நீ புத்தியினமாய் செய்து விட்டீர் இந்த காரியத்தை, ஆகையினாலே உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது, உம்மிடத்திலிருந்து ராஜ்யம் பிடுங்கப்பட போகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்கும்படி தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வேறொரு நபரை தெரிந்து கொண்டு விட்டார் என்று உடனே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டார். இடத்துல என்ன நடக்கிறது, கர்த்தருடைய பார்வை முதல் முதலாய் தாவீதுக்கு நேராய் திருப்பப்பட்டு விட்டது. இந்த இடத்துல யாருமே சொல்லப்படல, தன் இருதயத்துக்கு ஏற்ற வேறொரு மனுஷன் சொல்லிட்டாரு, அந்த மனுஷன் வேறு யாரும் அல்ல, தாவீது. தாவீதுக்கு நேராக கர்த்தருடைய கண்கள் திருப்பப்பட்டுடுச்சு. நாட்கள் கடந்து போகிறது, இந்த சூழ்நிலையில கர்த்தர் சொன்னால உடனே செய்யற, உடனே சொன்னார், ஜட்ஜ்மெண்ட் உடனே கொடுக்கல, அந்த யுத்தம் போச்சு, ஜெயிச்சாங்க, நல்லது, எல்லாம் நல்லபடியா நடந்தது. அடுத்தது 15 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 1 சாமுவேல் 15 அதிகாரத்துக்கு வந்தீங்களானால் அங்கே அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் வருது. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் யுத்தம். இந்த அமலேக்கியரோடு யுத்தம் வரும்பொழுது கர்த்தர் அங்கே ஸ்ட்ரிக்ட் அடுத்த ஒரு காரியத்தை சொல்றார். இந்த அமலேக்கியர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மாம்சத்துக்குரியவர்கள். இவர்களுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்கப்பட்டாயும் இல்ல, எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது இந்த அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்தார்கள். இவங்க எகிப்தை விட்டு கானானை நோக்கி 40 வருஷம் பிரயாணப்பட்டாங்க. அந்த பிரயாணப்பட்ட சூழ்நிலையில இந்த அமலேக்கியர்கள் உங்களுக்கு எதிர்த்து நின்றாங்க. சில இடம் மட்டும் வாசிப்போம், 15 அதிகாரம், 1 சாமுவேல் 15 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உமை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான்.
இப்பொழுது கர்த்தர் இடத்துல ஒரு காரியத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு நேராய் வரும்பொழுது அமலேக்கியுடைய தேசத்தை கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்பொழுது கர்த்தர் மோசேயிட்ட சொன்னார், இந்த அமலேக்கியர்களுக்கு நீங்க எந்த தீங்கு செய்ய வேண்டாம், அவங்கள நீங்க கொல்ல வேண்டாம், அவங்களை யுத்தம் பண்ண வேண்டாம், அமைதி அந்த தேசத்தை கடந்து போயிடுங்க, அவங்களுக்கு எந்த தீங்கு நீங்க செய்ய வேண்டாம், நீங்க அமைதியை போயிடுங்க, காசு பண்ணி போயிடுங்க. உங்களுக்கு தண்ணி வேணா கூட அவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கி நீங்க குடிச்சுக்குங்க, அவங்களுக்கு எந்த தீங்கு செய்யாம நீங்க அப்படியே போயிடுங்கன்னு கர்த்தர் சொன்னார். இப்படி இருக்கும்பொழுது இவங்க பெர்மிஷன் கேட்கிறாங்க அமலேக்கியரிடத்துல, உங்க தேசத்தின் வழியை நாங்க கடந்து போறோம். ஆனால் அமலேக்கியர்கள் பெர்மிஷன் கொடுக்கல. இவங்க அவங்களுக்கு எந்த தீங்கு செய்யறது ரெடியா இல்ல, கர்த்தர் சொன்னார் அவங்களுக்கு எதுவுமே நீங்க தீங்கு செய்யக்கூடாதுன்றாரு. ஆனால் அவர்களோ இவர்கள் அமைதியாய் போகிறதுக்கு கூட இடம் கொடுக்காமல் அவருடைய வழி மறிச்சாங்களாம். இந்த வழியை நீங்க போகக்கூடாது, நான் போகக்கூடாது சொன்னது மட்டுமல்ல, இஸ்ரவேலுடைய சேனையில் இருந்ததான பலவீனர்கள் சிலரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த காரியம் முன்பு நடந்தது, ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை மனதில் வச்சிருந்தார். அவங்களுக்கு நம்ம எந்த தீங்கு செய்யக்கூடாதுன்னு ஜனத்துக்கு சொன்னேன், ஆனால் எந்த தீங்கு செய்யாது இருக்கும் பொழுது அநியாயமாய் என் ஜனங்களை அவங்க கொண்டு போட்டாங்க. அதை கர்த்தர் மனதில் வைத்திருந்தார். ஏற்ற நேரம் வந்தது. சவுலை ராஜாவாக்கின உடனே கர்த்தர் ஒவ்வொன்றாக கிளியர் பண்ணிட்டு வர்றாரு. பிலிஸ்தியர் போட்டாச்சு, அடுத்தது அமலேக்கியர். அமலேக்கியர் விஷயத்தில் யுத்தத்துக்கு புறப்படும் போது சொன்னார், அமலேக்கியர் நீ சர்வ சங்காரமன், அவன் செஞ்சதைய மனசுல நான் வச்சிருக்கிறேன், ஆகியனால அவனுக்கு நீ இரக்கம் காட்டாது. அன்னைக்கு நான் இரக்கம் காட்டினேன், ஆனால் அவன் அநியாயமே நடந்துட்டான், அதுக்கு பாத்திரமா நடக்கல. ஆகியனால் இப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன, அமலேக்கியர்களை சர்வ சங்காரம் பண்ணணும். புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு. ஆனால் சவுல் அந்த யுத்தத்தை செய்யும் பொழுது கொடுமையான ஆடு மாடுகளை, ஒட்டகங்களை, கழுதைகளை தனக்கென்று வைத்துக் கொண்டான். புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கொண்டு போட்டான். ஆனால் மிருக ஜீவன்களில் நல்ல முதல் தரமாயிருந்தவைகளை தனக்கென்று அவன் வைத்துக் கொண்டான். இது கர்த்தருடைய பார்வையில் ஆகாத ஒரு காரியமாக இருந்தது. கர்த்தர் என்ன சொல்றாரோ என்னைக்குமே ஆசிட்டி சபை பண்ணிடணும். கர்த்தர் ஒன்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஒன்றை உங்களுக்கு சொல்லும் பொழுது எந்த ஒரு ஆல்டரேஷன் நீங்க பண்ணக்கூடாது, அது நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறாரானால் அதில் எந்த ஒரு ஆல்டரேஷன் செய்வது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நான் சொல்லணும் யோசிச்சு வரல. இப்ப கர்த்தர் தெளிவாய்ந்த சபைக்கு சொல்ல திரும்ப திரும்ப உள்ளத்தில் பேசிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசுறார், அந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் முன்னாகவோ பின்னாகவோ செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு கர்த்தர் சொல்றார். எந்த ஒரு மாற்றத்தை செய்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறார் கர்த்தர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யும். சின்ன மாற்றத்தை கூட செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம மன விருப்பத்தை அதனை கொண்டு போய் இணைத்து விடுவதற்கு எந்த விதத்தில் அதிகாரம் கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படித்தான் செய்ய வேண்டும். இந்த விதத்தில் இது ஏன் சில கர்த்தர் விதத்தில் உங்களுக்கு சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப இந்த காரியத்தை தெளிவாக சொல்ல சொல்றார். சிலருடைய வேலை இந்த காரியத்திலே நீங்கள் ஏதோ தடுமாறிக்கொண்டு ஒரு சிலர் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் இந்த காரியத்தை என்னிடத்தில் திரும்ப திரும்ப என்னிடத்தில் சொல்லும்படி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விஷயம் நீங்க சில காரியத்தை மாற்றி செய்ய நினைக்கிறீங்க, முடியாதுங்கிறார் கர்த்தர். அது அவருக்கு பிரியமில்லாத காரியம் சொல்றார், தெளிவா சொல்றார். இந்த இடத்துல சபைக்கு சொல்ல சொல்றார். இந்த சபை இந்த விஷயத்தில் தவறி போனான். அது அவருடைய இருதயத்துக்கு வசனமா இருந்துச்சு, கர்த்தரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. 11 வசனத்தை வாசி பாருங்க. 15 அதிகாரத்தில் 11 வசனத்தை பாருங்க.
நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி
என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றான்.
அப்பொழுது சாமுவேல்
மனம் நொந்து
ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.
இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலை பார்த்து, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். தேவனுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி அப்படியே நிறைவேற்றாமல் போகிறவர்களை பார்க்கும் பொழுது, இவங்களை போய் நான் ரட்சித்தேனே என்று கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். கர்த்தருடைய வார்த்தைகளை அரைகுறையாய் நிறைவேற்றுகிற நபர்களை பார்க்கும் பொழுது, இவங்களை போய் என் பிள்ளையா நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். அதுதான் நடந்துச்சு. மனஸ்தாபப்பட்டார் கர்த்தர். அவருடைய வார்த்தைகளை உண்மையாய் சரியாய் நிறைவேற்றாமல் போகும்பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்படுறார். இவங்கள போய் நான் ரட்சித்தேன், இவங்களுக்கு போய் என் ரட்சிப்பை கொடுத்தேன், இவங்கள போய் என்னுடைய பிள்ளையா மாத்தனே, கர்த்தரை மனஸ்தாபப்படுவார். இடத்துல அவர் மனஸ்தாபப்பட்டார். அந்த மனஸ்தாபத்தின் வேதனையை சாமுவேலினால தாங்கிக்க முடியல. ராம் முழுவதும் மனம் நொந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே உங்க இருதயத்தை போய் இப்படி நோகடிச்சான சவுல். அவன் இருதயம் இவனும் சேர்ந்து சேர்ந்து கர்த்தரோடு சேர்ந்து மனஸ்தாபப்படுறான். அடுத்தது பொழுது ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அடுத்த லெவலுக்கு போறாரு. 16:1 வாசிப்போம்.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு
நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக
நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா.
பெத்லகேமியனாகிய
ஈசாயினிடத்திற்கு உன்னை நான் அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார்.
இப்ப அடுத்த லெவலுக்கு கர்த்தர் போற, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை தெரிந்து கொண்டேன் சொன்னார். இப்ப சொல்லிட்டார், அட்ரஸ் கொடுக்கிறாரு, பெத்லகேமியனாக ஈசாயின் வீட்டுக்கு போ, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். இப்ப அடுத்த லெவலுக்கு போயாச்சு, அட்ரஸ் கொடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. கர்த்தருடைய கண்கள் தாவீதின் மேல் பதிஞ்சிருச்சு. தாவீதின் மேல் பதிந்து தாவீதையே ராஜாவாக்குவதற்கு கர்த்தர் எல்லா காரியங்களும் ரெடி பண்ணி கொண்டு மூவ் பண்ணிட்டே வர்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அட்ரஸ் கொடுத்தாச்சு, கொடுத்து போ, இனியும் நான் இந்த சவுலோடு போராடிட்டு இருக்க முடியாது, இனியும் நான் இந்த சவுலை பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது, இனியும் இந்த சவுல் செய்கிற காரியத்தை நான் சகித்துக் கொண்டிருக்க முடியாது, செய், ஆல்டர்னேட்டிவ் நாள் ரெடி பண்ணு, அடுத்த மனுஷனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி கர்த்தர் அட்ரஸ் கொடுத்துட்டார். அட்ரஸ் வாங்கிட்டு நேராக சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு போறான். ஈசாய் வீட்டுக்கு போய் விஷயத்தை சொல்லுகிறான். ஈசாய் இடத்துல தேவனாகி கர்த்தருடைய குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வா. எந்த பிள்ளைக்கு கர்த்தர் சொல்ல, உன்னுடைய பிள்ளைகளும் ஒருத்தர் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வா. அவர்களில் ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். யார் என்பதை அவன் வந்த பிறகுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே இந்த ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளில் 7 ஆண் பிள்ளைகள் 7 பேரை கொண்டு வருகிறான். இந்த ஈசாய் ஒரு தேசபக்தியுள்ள மனுஷனா இருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளில் முதல் மூன்று பேரை ராணுவத்தை அனுப்பி வச்சிருக்கிறான். மிலிட்டரியில் இருக்கிறாங்க. இவருடைய முதல் மூணு பசங்க மிலிட்டரியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஈசாய் மிலிட்டரியில் இருக்கிறதான 3 பேரை வர வச்சுட்டான். அதுக்கு கீழே இருக்கிறதான இன்னும் 4 பேரை வர வச்சுட்டான். 7 பிள்ளைகளை வரவழைத்து அவர்களை சாமுவேலுக்கு நிக்க வச்சுட்டான். ஒவ்வொருத்தரா வர வைக்கிறாங்க. முதல் நபர் எலியா போருகிறான். பிரம்மாண்டமான உருவத்தோடு மிலிட்டரியில் இருக்கிறவன், நல்ல ஆரோக்கியமானவன், பலசாலியாக வந்து நிற்கிறான் மிலிட்டரியில் இருக்கிறவன். சாமுவேல் நினைக்கிறான், இவன் தானோ கர்த்தர் சொல்றாரு, இவன் இல்ல. அடுத்தது நம்பர் 2, அவனும் வருகிறான், இவனும் இல்ல. அடுத்த நம்பர் 3, சாமி நினைக்கிறேன், இவன் தான் போல, இவன் நல்லா இருக்கிறான், இவனா இருக்கும் நினைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இல்ல, மனுஷன் பாக்குற மாதிரி நான் பாக்குறது இல்லப்பா, நான் இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நம்பர் 4, 5, 6, 7 போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒருத்தருமே இல்ல, கர்த்தர் யாருமே இல்லைன்ட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, இந்த வீட்டுல தான் ஒருவனை தெரிந்து கொண்டேன். ஈசாய் கிட்ட சொல்லப்பட்டது அவன் தன் பிள்ளைகள் ஏழு பேரை கொண்டு நிற்க வச்சுட்டான், யாருமே இல்லை என்று கர்த்தர் நிராகரித்து விட்டார். சாமுவேலுக்கு ஒரு குழப்பம், கர்த்தர் இப்படிதானே சொன்னார், இந்த வீடுதானே சொன்னார், ஆனால் ஏழு இடத்துல யாருமே இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. கேள்வி கேட்கலாம், 10:16 அதிகாரத்தில் 10:11 வசனங்களை வாசிப்போம்.
இப்படி ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான்.
உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான்.
அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான்.
என்றான்.
அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான்.
ஒரு கேள்வி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? கர்த்தர் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அதுக்கு பிறகுதான் மெதுவா ஈசாய் சொல்ல, இல்லப்பா, இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சின்ன பையன், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அதனால கண்டிப்பா அவன் இருக்காது, அதனாலதான் அவனை நான் இந்த சீன்லயே கொண்டு வரல என்கிறான். ஆனால் சாமியில் சொல்லுகிறான், அவனையும் கூட்டிட்டு வா, அவன் வராத பட்சத்தில் இங்கே நான் போஜனம் பண்ண மாட்டேன், அவனையும் கொண்டு வந்தான். இந்த தாவீதை கர்த்தர் ஆரம்பத்திலே தெரிந்துகிட்டார். சவுல் அந்த பலி செலுத்தும் பொழுதே கர்த்தருடைய கண்கள் தாவீது மேல் விழுந்துருச்சு. இரண்டாவது சவுல் அமலேக்கருடைய விஷயத்திலே அவன் அரைகுறையாய் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய கண்கள் இன்னும் அதிகமாக அவனிடம் நெருங்கி வந்துருச்சு. அதன் பிறகு அட்ரஸ் கொடுத்து அவனை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் அவனுக்கு இந்த வாசலை திறந்து வச்சார். அவனை ராஜாவாக்குறதற்கு வாசலை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். ஆனால் பிசாசன செய்கிறான், இந்த தாவீத மட்டும் இங்கே வர வச்சிடக்கூடாது என்பதற்கு இந்த ஈசாய் உள்ளத்துல பேசியிருப்பான். அவன் சின்ன பையன், அவன் ஆடு மேய்க்கிறான், அவனை எல்லாம் கூப்பிடாத என்று சொல்லி ஈசாயின் உள்ளத்துல பிசாசு தூண்டியிருக்கும். ஈசாய் அந்த மகனை கொண்டு வரவே இல்லை. எவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, எவனுக்கு கர்த்தர் வாசலை திறந்து வைத்தாரோ, அந்த வாசலை பிசாசானவன் அடைக்கிறதற்காக முயற்சி செய்கிறான். அவனுடைய தகப்பனை கொண்டு அவனை சீன்ல கொண்டு வராதபடி தடுக்கிறான். உன் பிள்ளைகளில் ஒருவனை கொண்டு வந்த எல்லாரும் கொண்டு வந்திருக்கணும். இது ஈசாய்க்கு ஏன் இப்படி புத்தி போனது? மற்ற எல்லாரையும் கொண்டு வரணும், ஏன் இவனை கொண்டு வரல? இந்த இடத்துல பர்டிகுலரா இந்த தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தபடியால் அவனை மட்டும் எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறான். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வர முடியாதபடி, அதை அனுபவிக்க முடியாதபடி பிசாசு முயற்சி செய்யும். ஈசாயின் உள்ளத்துல பேசி அவனை வர வைக்காதபடிக்கு முயற்சி செய்து பார்க்குது. ஆனால் திறக்கப்பட்ட வாசலை பிசாசினால் அவன் தகப்பனை வைத்து மூட முடியவில்லை. அந்த தாவீது வருமளவும் நான் போஜனம் பண்ணுவதில்லை என்று சாமுவேல் நின்று அந்த இடத்தில் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். இன்னைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற வாசலை பிசாசு யாரை கொண்டாயிலும் மூட நினைக்கும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் அதை அனுமதிப்பது கிடையாது. ஆமென். சொந்த தகப்பனை வைத்து அவனுடைய வாசலை அடைக்கிறதுக்கு நினைச்சான், கர்த்தர் வைத்து திட்டத்தை தடுக்கிறதுக்கு நினைச்சான், ஆனால் கர்த்தரோ அதை அனுமதிக்கல. தாவீதை கர்த்தர் நினைத்தபடி கொண்டு வந்து சீலடிக்க வச்சிட்டார். அடுத்தது இப்போ தாவீதின் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டு விட்டது. இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே கர்த்தர் இந்த தாவீதை கொஞ்சம் ஸ்பெஷலா மாத்திரர். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ண உடனே அவன் மேல் ஒரு விசேஷத்தை கர்த்தர் கொண்டு வர நினைக்கிறார். வாசிக்கலாம், 12 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனையும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிக் கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, புறமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள்.
தாவீதை இந்த தைலத்தினால் அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. அதே நேரத்தில் இன்னொரு காரியம் நடக்குது. தேவ ஆவியானவரும் அவனை நிரப்புறார். அதே நேரத்தில் சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவிக்கிறது. சவுலுக்கு உள்ளதான அபிஷேகம் போய்விட்டது. இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவனுக்கு உள்ள ராஜரீக அபிஷேகம் அவனை விட்டு வெளியேறிடுச்சு. அந்த ராஜரீக அபிஷேகம் அவனை விட்டு போன உடனே எப்ப இவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் போகும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பிசாசானவன் கர்த்தருடைய அனுமதியை வாங்கி நேரடியாய் சவுலுக்குள் இறங்கிவிட்டான். ஒரு நிமிஷத்துல சீன் எப்படி தலைகளை மாறிடுச்சு பாரு. இதுவரைக்கும் இவன் ராஜரீக அபிஷேகத்தில் இருந்தான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் ராஜரீக அபிஷேகத்தில் இருக்க முடியாது. ஒருவன் மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே இன்னொருவனுக்கு கொடுத்த அபிஷேகம் எடுக்கப்பட்டு விட்டது. எப்ப எடுக்கப்படும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்து சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். உடனே பிசாசு அவனை அலக்கழிக்குது, சவுலை அலக்கழிக்குது. அலக்கழிக்கிறதான நேரத்தில் அவன் ஊழிக்காரங்க சொல்றாங்க, சுரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை தேடிக்கொண்டு வந்து அவனை ராஜாவுக்கு முன்னா கொண்டு வாசிக்க வைத்தால் இந்த ஆவி நீங்கி அவன் சுகம் கிடைக்கின்றான். கர்த்தர் பாருங்க எவ்வளவு அழகா நெட்வொர்க் பிளான் பண்றாரு. இந்த தாவீதை எங்கேயோ ஒரு கிராமத்துல, பெத்லகேம் என்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த வளர்ந்தவன் தாவீது. ஒரு கிராமத்துல படிப்பறிவு இல்லாமல் பிறந்து வளர்ந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒருவனை நேர அரண்மனைக்கு கொண்டு வரணும். கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவனுக்கு இந்த வாசலை திறந்துட்டாரு. அந்த வாசலை திறந்ததுனால அந்த ஈசாய் அதற்கு இடம் கொடுக்கலன்னா கூட கர்த்தர் என்ன செய்கிறார், பலவந்தமாய் அவன் அபிஷேகம் பண்றார். அந்த வாசல் திறக்கப்பட்ட உடனே அவன் மேல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நேரம் அவன் நினைச்சு பார்க்க முடியாத அடுத்த ஸ்டெப் நேரம் கொண்டு வந்து கர்த்தர் அவனை அரண்மனைக்கு கொண்டு வர்றார். ஒன்று சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசலை திறக்கும் பொழுது அந்த வாசலுக்குள் நீங்கள் பிரவேசித்து ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எது முக்கியம் என்றால் உங்கள் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் முக்கியம். அந்த அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நியமிச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைவதற்கு ஒரே வழி, அபிஷேகத்தில் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் அவனை வல்லமையாய் நிரப்பின உடனே ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்தவன் அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறான். வேதத்தை திரும்பி பாருங்க, நிறைய பேருடைய சாட்சி இதுதான். யோசேப்பு இவையார், இவன் ஆடு மேய்க்கிறவன் தான். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த யோசேப்பு, அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அவன் சிறைச்சாலைக்கு அவன் தள்ளப்பட்டான். பிசாசு அவனை ஒண்ணுமில்லாம கூட நினைச்சான். அவன் மேல் வீணான பழியை சுமத்தினான். அவனை வேதனைப்படுத்தினால சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் அவன் மேல் இருந்த அபிஷேகம் அதை யாராலும் சிறையில் போட முடியல. சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுதே அந்த அபிஷேகத்தினால் வெளிப்பாடுகளை கொடுக்கிறான். ஜெயில் இருந்து நேரம் கொண்டு வந்து பார்வனுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறான். தானியேல் சொல்லிட்டே போறான். அடுத்த தானியேல், அவன் மேல விசேஷித்தாக இருந்தது. அந்த தானியேல் சாதாரணமாக அவன் சிறை பிடித்துக் கொண்டு வரப்பட்டவன். ஆனால் அந்த தானியலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். அவனுக்கு ஒரு விசேஷ தேவ ஆவி இருந்தது. அப்படிப்பட்ட தானியலை, அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தானியலை கர்த்தர் எகிப்திலே ராஜாவுக்கு பாபிலோனிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்க வச்சார். மூன்று பிரதானிகளுக்கு மேலாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் தானியேலை கொண்டு வந்து பாபிலோனில் நிற்க வச்சார். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் தெரியுமா? அபிஷேகம். இன்னைக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகள், அபிஷேகத்திலே நீங்கள் நிறைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு என்று திறந்து வைக்கப்பட்ட வாசல்ல மகிமையா நீங்க பிரவேசிப்பீங்க. புரியுதா? ரொம்ப முக்கியம். அனாயத்திங் இதுக்கு ரொம்ப முக்கியம், அபிஷேகம் முக்கியம். அபிஷேகம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஒரு மார்னிங் சர்வீஸ்ல டெலிவரிஸ் வைக்கிற மாதிரி சீக்கிரத்தில் ஒரு மார்னிங் சர்வீஸ் அனாயத்திங் சர்வீஸ் வைக்கிறேன். அபிஷேக கூட்டம், அபிஷேகம் பெறாத இருக்கிறவங்க எல்லாரும் அபிஷேகத்தை பெறணும். அபிஷேகத்தை யாரோ என்னத்துக்கோ ஏதோ ஒரு சிலருக்கு நினைக்காதீங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும். பெற்ற அபிஷேகத்தில் நிரம்பி வழியணும். அப்படி நீங்க நிரம்பி வழிந்தால்தான் உங்களுக்கென்று தேவனாகி கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற அந்த திறந்த வாசலுக்குள் நீங்கள் பிரவேசித்து கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் நீங்கள் எடுக்க முடியும். அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் சாதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் செய்கிறவர். அது ஏதோ ஒரு சக்தி, அது யாருக்கோ நமக்கு தேவையில்லை. ஊழியர் செய்யறவங்களுக்கு, பிரசங்கம் பண்றவங்களுக்கு அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டுமே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைஞ்சிருக்கணும். ஒருவேளை அதை குறித்து உங்களுக்கு சரியான ஒரு தெளிவு இல்லாவிட்டால் நீங்கள் அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முடிஞ்சனே அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வாரத்தில் அதுக்கான ஒரு சிடி உங்களுக்கு நான் என்ன போட்டு தரேன். அபிஷேகத்தை குறித்த ஒரு விசிடி நம்ம சர்ச்சில் இருக்குது, அதை நீங்கள் அடுத்த வாரத்தில் ரெடி பண்ணி வைக்கிறோம். நீங்கள் வாங்கி அதை போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அபிஷேகத்தை குறித்த ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அபிஷேகத்தை நீங்க பெறணும். அபிஷேகத்தை பெற்று ஆவியில நிறைஞ்சு வாழணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நியமித்த பாதையிலே நீங்கள் சரியாக கடந்து செல்ல முடியும். அப்படி வந்து அந்த ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் இவனை ஆடுகளின் பின்னால் இருந்து கொண்டு வந்து அரண்மனை நிற்க வச்சிருச்சு, சவுலுக்கு முன்னாடி வச்சிருச்சு. சொந்த தகப்பன் வாசலை அடைக்க நினைச்சாலும், பிசாசு அவனை கொண்டு அடைக்க நினைச்சாலும் அடைக்க முடியல. அடுத்தது 17 அதிகாரத்துக்கு திரும்பல தாவீதின் திறவுகள் எப்படிப்பட்டது பாருங்க. இந்த தாவீதின் திறவுகளை வச்சு யாரும் அதை அடைக்க முடியாது, திறந்துச்சு அடைக்க முடியாது. 17:28-29 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்ட போது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள்.
இப்பொழுது அடுத்த ஒரு கட்டம் நடக்குது. இந்த தாவீதை கொண்டு வந்து கர்த்தர் சவுலுக்கு அறிமுகப்படுத்திட்டாரு. இவர் யாருங்கிறத காமிச்சிட்டார், இவருக்கு அபிஷேகத்தை காமிச்சிட்டார் கர்த்தர். அடுத்த கட்டத்தில் மறுபடியும் இப்பொழுது இஸ்ரவேலுக்கும் பிலிஸ்தீனருக்கும் நடுவில் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்திலே பார்க்கும் பொழுது இது வித்தியாசமாயிருக்கிறது. அந்த நாட்களிலே பிலிஸ்தீனர்களுக்குள் ராட்சத பிறவிகளாக இருந்தாங்க சிலர். அதில் கோலியாத் என்கிற ஒரு மனுஷன், 9 அடி உயரம், பிரம்மாண்டமான தோற்றம் உடையவன். அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களின் ராணுவத்தை பார்த்து சவால் விடுகிறான். உங்களில் ஒருவன் இடத்துல வந்து தனித்து சண்டையிட முடியுமா? நான் ஜெயிச்சா நீங்கெல்லாம் அடிமை, நீ என்ன ஜெயிச்சினா நாங்கள் உங்களுக்கு அடிமைனா. அவனுடைய தோற்றத்தையும் அவனுடைய பலத்தையும் அவனுடைய பட்டயத்தையும் பார்த்து யார் அவனோடு மோதலுக்கு ரெடியா இல்லை. அந்த நேரத்தில் எந்த தகப்பனால் இந்த தாவீது மறைச்சு வைக்கப்பட்டானோ, கொண்டு வரப்படலையோ, அந்த தகப்பன் மூலமாகவே கர்த்தர் என்ன செய்கிறாரு, தாவீதை யுத்தம் நடக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார். கர்த்தர் கொண்டு வரா, கர்த்தர் மூவ் பண்றாரு. கர்த்தர் தான் அவனை ஆடுகளின் பின்னணியிலிருந்து வீட்டில் கொண்டு நிற்க வச்சார். கர்த்தர் தான் அவனை ஆடுகளின் பின்னாடி சவுனுக்கு மேல கொண்டு வந்து நிக்க வச்சாரு. இப்ப கர்த்தர் தான் அவனை ஆடுகளின் பின்னால் மறுபடியும் ஆடுகளின் பின்னால் போயிட்டான். மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்து யுத்தம் நடக்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வர்றாரு. சகோதரனை விசாரிக்கும்படி அனுப்பி வைக்கிறான். ஈசாய் வந்து நின்று பார்க்கிறான் இந்த காட்சியை. தாவீதும் பார்க்கிறான், ஒரு கோலியாத்து வந்து சவால் விடுகிறான். ஆனால் அவனுடைய சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனுஷன் கூட இஸ்ரவேல் ராணுவத்தில் ரெடியா இல்லை. அதை பார்த்தவுடனே இவனுக்கு மனம் பதறுகிறது. இந்த கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு ஒருத்தன் கூட இசைவதானவர்கள் இல்லையா, இவனால் தாங்கிக் கொள்ள முடியல. உடனே சொல்லுகிறான், நான் புறப்பட்டு போறேன், இந்த கோலியாத்தை இந்த பிலிஸ்தியனை வீழ்த்துகிறவனுக்கு ராஜா என்ன செய்வார்னு கேட்கிறான். உடனே கேட்கிறவங்க சொல்லுவாங்க, இவன் இந்த கோலியாத்தை வீழ்த்தினா ராஜா தன்னுடைய மகளையே திருமணம் செய்து வைப்பான், அது மட்டுமல்ல எல்லா விதமான நன்மைகளை கொடுத்து தேசத்தில் அவனை உயர்த்தி வைப்பான். இதை தாவீதுடைய மூத்த மக அண்ணன் பார்க்கிறான். பார்த்தோன்னு அவனுக்கு சரியான கோபம், கொஞ்சம் ஆடு கொடுத்து ஆடு மேய்க்க சொன்னான், அந்த ஆடு மேய்க்கிறத விட்டு இங்க என்ன வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீ, யுத்தத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கா நீ வந்து, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, கொஞ்சம் ஆடு கொடுத்து நீ அப்படியே ஆடு மேய்ச்சுக்கிறது விட்டு வச்சிருக்கிறோம், எதுக்கு நீங்க வந்த? அவன் வந்தது இவனால விசாரிக்கிறதா வந்தான். அவன் எல்லாருக்கு முன்பதாக கேவலமாய் பேசி அவனை அவமானப்படுத்துறான். உன் துணிகளுக்கு எனக்கு தெரியும், அகங்காரத்தை எனக்கு தெரியும், யுத்தத்தை வெடிக்க பார்க்கவா நீ வந்த? எல்லாருக்கும் முன்பதாக திட்டான். ஆனால் தாவீது அப்படியா திட்டியாது ஓட வைக்கணும் பிசாசு ட்ரை பண்றான். ஆனால் தாவீது அசரா மாறியில அவனை விட்டுட்டு இந்த இடத்துல பேசாத பிரச்சனை சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் இன்னொருத்தர் போய் விசாரிக்கிறான். அவங்களும் சொல்றாங்க, இந்த கோலியாத்தை வீழ்த்தினால் ராஜா தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைப்பார், எல்லா ஆசீர்வாதம் கொடுப்பார். பிசாசு பாருங்க, அடுத்தது இவனுடைய அண்ணன் மூலமாக இவனுக்கு இந்த வாசலை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். கர்த்தர் அவனை ராஜாவாக்கிறதுக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கிறார். இப்பொழுது முதல்ல அப்பா மூலமா பண்ணான் பிசாசு, இப்ப அண்ணன் மூலமா ட்ரை பண்றான். தாவீதை விரட்டி அடிச்சு சீனை விட்டு விரட்டி அடிக்கிறேன்னு பாக்குறான். ஆனால் கர்த்தர் திறந்து வச்ச வாசல்ல கர்த்தர் தாவீதை கொண்டு வந்துட்டே இருக்கிறார். யாராலும் அவனை தடுக்க முடியவில்லை. அவருடைய அப்பானாலையும் தடுக்க முடியல, அண்ணனாலையும் தடுக்க முடியல, அவளுக்கு பின்னால் இயக்கிற பிசாசுனாலையும் தடுக்க முடியல. அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வந்து நிற்கிறான். அவனை பிடித்து கொண்டு போய் மறுபடியும் சவுலுக்கு முன்னாள் நிக்க வச்சுட்டாங்க. கர்த்தர் மூவ் பண்ணிட்டே வர்றாரு. இப்ப மூணாவது சவுலுக்கு முன்னால் வந்து நின்னாச்சு, சவுலுக்கு முன்னால் வந்து நின்னாச்சு. கர்த்தர் வாசல திறந்து ஒவ்வொரு கேட்டா தாண்டி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. சவுலுக்கு முன்னால கொண்டு வந்த உடனே சவுல் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். 32-33 வசனங்களை வாசிக்கலாம்.
தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல்
தாவீதை நோக்கி
நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண
உன்னால் ஆகாது,
நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான்.
இப்ப இந்த சின்ன பையன் தாவீதை கொண்டு வந்து சவுலுக்கு நிக்க வச்சுட்டாங்க. தாவீது ராஜாக்கு அட்வைஸ் பண்றான், உங்க இருதயம் கலங்க வேண்டாம், கலங்காதீங்க ராஜா, பயப்படாதீங்க. ராஜாக்கு அட்வைஸ் பண்றான், உங்க இருதயம் கலங்க வேண்டாம், அந்த பெலிஸ்தீனோடு நான் போய் யுத்தம் பண்றது ரெடியா இருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செய்தி! ஒருத்தன் கூட யுத்தத்துக்கு ரெடியா வரல, ஆனால் இவன் ஒருத்தன் நான் வரேன்ட்டு வரான். அதுக்கு அவன் அப்ரிசியேட் பண்ணிருக்கணும் சவுல். சவுல் என்ன சொல்றான், உன்னாலெல்லாம் முடியாதுப்பா, நீ சின்ன பையனா இருக்கிற, ஒருத்த கூட வரல, ஒருத்தனாவது வந்தானே. அவனை பார்த்து என்கரேஜ் பண்ணாம ஒரே தட்டு தட்டிட்டான், நீ சின்ன பையனா இருக்கிறியப்பா, நீ எல்லாம் எங்கப்பா யுத்தத்துக்கு போக போற? அவன் சின்ன வயசுலதான் அவன் யுத்த வீரன் கோலியாத்து, நீ இளைஞன், சின்ன பையனா இருக்கிற, நீ என்ன பண்ண போற? உன்னாலெல்லாம் முடியாதுன்றான், தெளிவா சொல்லிட்டான், உன்னாலெல்லாம் முடியாதுன்றான். ஒரே அடி, உன்னாலெல்லாம் முடியாது, யுத்தத்தின் ரிசல்ட்டே சொல்லிட்டான், முதல்லயே சொல்றான், உன்னால முடியாதுன்றான். விசாசு பாருங்க, எப்படியெல்லாம் தாவீதுக்கு கர்த்தர் ராஜாவாக்குறதுக்கு கர்த்தர் அவனுக்கு வாசலை திறந்துட்டே வராரு, அந்த வாசலை அடைக்கிறதுக்கு பிசாசு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்யறான் பாருங்க. தகப்பனை கொண்டு அவனை ஒரு சீனே வர முடியாதபடி செஞ்சான். இரண்டாவது, கர்த்தரை தாண்டி அவனை யுத்தத்துக்கு கொண்டு வரும்போது அவன் அண்ணன் மூலமாக அவனை பின்னுக்கிட்டாங்க நினைச்சான். அதையும் தாண்டி இப்ப சவுலுக்கு மேல கொண்டு நிக்க வச்ச பிறகு அந்த சவுல் மூலமாகவே அவனை ரிஜெக்ட் பண்றான். சவுல் ரிஜெக்ட் பண்ணிட்டான், உன்னால முடியாதுப்பா. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை யாராலும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷன் கூட ரிஜெக்ட் பண்றாங்கன்னு யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. சில நேரத்தில் சிலர் கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நீ சரியில்லை, உனக்கு திறமை இல்ல, உன்னால முடியாது, உன்னால சாதிக்க முடியாது, நீ எல்லாம் என்னத்த பண்ணிட போற, நீ எல்லாம் பண்ண முடியும், உனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஒன்னு சொல்றேன், கர்த்தர் ஒருவனை செலக்ட் பண்ணிருக்கும் போது உலகத்துல எந்த மனுஷனால ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆமென். நல்லா தெரிஞ்சு, கர்த்தர் ஒருத்தனை தெரிந்து கொண்டால் அவனுக்கு திறமை இருக்கணும்னு அவசியம் இல்ல, தாளம் இருக்கணும் அவசியம் இல்ல, அவன் யுத்த வீரனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவன் பலசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவன் பெரியவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் தெரிந்து கொண்டால் போதும், எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. தகப்பன் ரிஜெக்ட் பண்ண, தகப்பன் மூலமா ரிஜெக்ட் பண்ண பார்க்கலாம், முடியல. அண்ணன் ரிஜெக்ட் பண்றா, முடியல. ராஜாவை ரிஜெக்ட் பண்றா, யாராலும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒரு வாசல திறந்துட்டாங்கன்னா யாராலும் கூட ரிஜெக்ட் பண்ண முடியாது. நினைக்காதீங்க, இவங்களாம் இப்படி நம்மளை பத்தி சொல்றாங்களே, நாலு பேர் கூட பார்த்து நீ யூஸ்லெஸ், நீ பிரயோஜனம் இல்ல, பிரயோஜனம் இல்ல, நீ எல்லாம் என்ன பண்ண போற சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, விசாசுகிறது தெரியும். அப்ப உங்களுக்கு உண்மையாக இருக்கிற திறமை கூட ஒண்ணிலாம ஆயிடும். நாலு பேர் உங்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற திறமை கூட ஒண்ணிலாம ஆயிடும். இது பிசாசுக்கு தெரியும். ஆகினாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உங்களை யூஸ்லெஸ் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். கர்த்தர் செலக்ட் பண்ண நபரை யாராலும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு, கொண்டு வந்து கோலியாத்துக்கு முன்னால் நிக்க வைக்க நினைக்கும் பொழுது இவன் ரிஜெக்ட் பண்ண உடனே தாவீது சொல்றான், ராஜா இப்படிலாம் நினைக்காதீங்க, ஒரு தடவை நான் ஆடு மேய்ச்சிட்டு பொழுது, அது பின்னால் வர வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு முறை ஒரு கரடி வந்து ஆடு ஒன்று பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதை நான் போய் அடிச்சு அந்த கரடி வாயிலிருந்து ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வந்துட்டேன். இன்னொரு தடவை நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து ஆட்டுக்குடி ஒன்று பிடிச்சிட்டு போயிடுச்சு. நான் துரத்திட்டு போய் அடிச்சு அந்த சிங்கத்து வாயில் வந்து ஆட்டை மீட்டு அந்த சிங்கத்தை நான் அடிச்சு கொண்டுட்டேங்கிறான். நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. ஒரு சிங்கத்து வாயில் இருந்து பிடிக்கப்பட்ட ஆட்டை மீட்கறது மட்டுமல்லாம அந்த சிங்கத்தையும் அடிச்சு கொண்டுட்டானான். இவன் சின்ன பையன், இவனுக்குள் எப்படி இதெல்லாம் நடந்தது? நான் நினைக்கிறது இதெல்லாம் எப்ப நடந்திருக்கு தெரியுமா? இவன் மேல சாமியில் அபிஷேகத்தை ஊற்றின பிறகு இதெல்லாம் நடந்திருக்கும். அதுக்குள்ள நடந்திருக்காது, அதுக்கு பிறகுதான். ஏன்னா இது ஒரு ஞான, ஒரு நார்மல் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் செய்ய முடியாது. பாய்ந்து வருகிற சிங்கத்தை வெறும் கையினால் அடித்து அதை கொல்லுகிறது என்பது ஒரு நார்மலா இருக்கிற ஹியூமன் ஸ்ட்ரென்த்ல கண்டிப்பா முடியாது. பசியோடு இருக்கிற ஒரு கரடி ஆட்டை பிடிக்கும் போது அது வாயில் அந்த கரடி, அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு அந்த கரடி அடித்துக் கொள்வது சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் ஆவியானவர் மேல் ஊற்றப்பட்ட பிறகு அந்த சம்பவம் நடந்திருக்கும். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கை நிறைஞ்சிருக்கும் பொழுது கற்பனைக்கு எட்டாத அசாத்தியமான காரியங்களை கர்த்தர்கள் மூலமா செய்வார். பிரியமா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு அபிஷேகத்தின் வேல்யூ உங்களுக்கு நமக்கு தெரியல, அதனாலதான் சாதாரணமா இருக்கிறோம். ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்பட்டு அவர் நிறைஞ்சிருந்தார்னா நிச்சயம் சொல்றேன், அசாத்தியமான விஷயங்கள் நடக்கும். அதுல ஒரு அளவுக்கு நான் அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன், ஃபுல்லா சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு கத்து கிருபையை கொடுத்த ஓரளவுக்கு அனுபவிச்சு என்ன சொல்றேன், கண்டிப்பா அசாத்தியமான காரியங்களை கத்தர் செய்வார். அபிஷேகம் தான் இந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது ஒரு கனடியின் மூலமாய், அடுத்தது ஒரு சிங்கத்தின் மூலமாய் கத்தர் அனுபவத்தை கொடுத்து கோலியாத்து முன்னால் கத்தர் கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். அவனை ராஜாவாக்குறதுக்கு ஃபைனல் ஸ்டெப் அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு உடனே அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படியே மிதக்கிட்டே போயிட்டே இருக்க நினைக்காதீங்க. என்னைக்கு உங்க மேல அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் கரடி வரும். என்றைக்கு உங்க மேல அபிஷேகம் வல்லமையா ஊற்றப்படுகிறதோ அதுக்கு பிறகு உங்களுக்கு விரோதமா சிங்கம் வரும். புரியுதா? கரணி சிங்கம் உங்களுக்கு விரோதமா பாஞ்சிட்டு வரும். உங்களை வீட்டுக்கு உங்க மேல இருக்க அபிஷேகம் அதுக்கு தெரியும், அதனால உங்களுக்கு விரோதமா வரும், உங்களுடைய காரியத்தை எடுக்க நினைக்கும். ஆனால் எந்த கரணியும் எந்த சிங்கமும் நமக்கு முன்பாக ஒன்றும் இல்லாமல் போகும். அல்லேலூயா. கரடியை போல சிங்கத்தை போல மனுஷர்கள் வருவார்கள், சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், அபிஷேகத்தில் நிறைந்திருங்க. கர்த்தர் வாசல திறந்து வைக்கிறார், அபிஷேகத்தை பெற்று அந்த ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். அடுத்த அடுத்த என்ட்ரன்ஸ், அடுத்த கேட் போய்கிட்டே இருக்கணும், நில்லக்கூடாது. ஆகியன தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடைகள் வந்துட்டே இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அவன் மேல் கொடுத்த அபிஷேகத்திலே தாண்டி கொண்டு போனார். கொண்டு போய் கோலியாத்துக்கு முன்பாக நிற்க வைத்து அவனை வீழ்த்தவும் கர்த்தர் செய்தார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறுவதற்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்லிட்டார், வாசலை திறந்து வைக்கிறேன். இந்த வாசலை திறக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்ப நான் இதுவரைக்கும் உங்களுக்கு நிபந்தனை சொல்லல, எப்படிலாம் நடக்கும்னு சொல்லியாச்சு. யூஸ்வலா எப்பவுமே நிபந்தனை முதல்ல சொல்லுவேன், ஆனா இப்ப கடைசி அவங்களுக்கு நிபந்தனை சொல்றேன். வாசிக்கலாம், மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்கலாம்.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே
இதோ
சிறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்மெல்லாம் பெரிய பலசாலிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உனக்கே தெரியும் கொஞ்ச பலம் தான் இருக்குது. ஆனா அந்த கொஞ்ச பலனை வைத்துட்டு வசனத்தை கை கொடுங்கன்ற உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலன் அடிப்படையில் வசனத்தை கை கொடுங்கன்ற. நீங்க இயேசு கிறிஸ்துவை அண்ணாந்து பார்த்து தூரமா போய் நிக்காதீங்க. புரியுதா? ஐயோ இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க தூரமா பார்த்து அவரை பார்த்து அவருடைய பரிசுத்தத்தை தூரமா நிக்காதீங்க. எலியா இப்படி இருந்தான், எலிசா இப்படி இருந்தான், மோசே இப்படி இருந்தான், சாமுவேல் இப்படி இருந்தான், அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம பக்கத்திலே போக முடியாது தூரம் போய் நிக்காதீங்க. உங்களுக்குள் தேவனாகிய கர்த்தர் என்ன பலத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த பலத்தை வைத்துக் கொண்டு வசனத்தை கை கொள்ளுங்கள், கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு என்ன பலன் உண்டோ, கொஞ்ச பலன், அந்த கொஞ்ச பலனை வைத்துக் கொண்டு வசனத்தை கை கொள்ளுங்கள், திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். அந்த அபிஷேகம் உங்களை தொடர்ந்து நடத்தி சென்று கர்த்தர் உங்களுக்கு நியமித்த அத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கப்படவே செய்யும். ஆமென். ஜெபிக்கலாம். Thank you, Jesus. உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சத்திய பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். தேவ பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுடைய வசனத்தை அப்படியே கை கொள்ளுங்க. உங்களுக்கு உண்டாய் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு எத்தனை தடைகளை சத்துரு யார் மூலமாய் கொண்டு வந்தாலும் அதை தாண்டி கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாத திட்டத்தை நிறைவேற்றுவார். தாவீதை குறித்து கர்த்தர் நியமித்த எதுவும் தடைபடவில்லை, யாராலும் அவனை தடுக்க முடியவில்லை. கத்த நமக்கு சொல்றார், அந்த தாவீதின் திறவுகோலை நான் வச்சு திறந்திருக்கிறேன். தாவீதுக்கு எப்படி திறந்து வைக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் அதே திறவுகோலை வச்சு உங்களுக்கு நான் வாசலை திறந்து வச்சுட்டேன். அந்த தாவீதின் திறவுகோலை கொண்டு திறந்தால் யாராலும் அதை பூட்ட முடியாது. தாவீதின் திறவுகோல் அதை வைத்து திறக்கும் பொழுது தாவீதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை, யாராலும் அவனுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்த முடியல. அதே திறவுகளை வைத்துதான் நமக்கும் திறந்திருக்கிறார், ஒருவனும் அதை போட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, எனக்கென்று ஒரு வாசலை நீங்க திறந்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கென்று உம்முடைய ஆசீர்வாதமான வாசலை திறந்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தினுடைய வசனத்தை கை கொள்வதற்கு முற்றிலும் உடைய உறுதியை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை நான் அப்படியே கை கொள்ளுவேன். கர்த்தர் இன்றைக்கு திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சபைக்கு தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் சொல்ல சொன்னார். ஏன் என்று எனக்கு தெரியாது, யாருக்கென்றும் எனக்கு தெரியாது. சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன காரியத்தை ஆல்டர் பண்ணி சில விஷயத்தை மாற்றி அமைத்து கீழ்படிய நினைக்கிற காரியத்தை நான் அக்செப்ட் பண்றது இல்லைன்ட்டாரு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே எழுத்தின்படி செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்கிறார். அதில் எந்த ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு நான் அனுமதிப்பது இல்லைன்ட்டாரு. ஒருவேளை அது யாருடைய உள்ளத்திலே கண்டிப்பா ஒரு சிலருடைய காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு அதை பேசினார். ஆகினால் யாரோடு கர்த்தர் பேசினாது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். உங்களுக்கு அது நல்லா தெரியும், எனக்கு கூட தெரியாது, உங்களுக்கு தெரியும். உங்கள் இருதயத்தில் ஒரு கமிட் பண்ணிக்கீங்க, ஆண்டவரே நீங்க சொல்ற காரியத்தை நான் சில விஷயத்துல மீறுவதற்கு நான் ஆயத்தமா நினைச்சிட்டு இருந்தேன், அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்ப்பா, நான் செய்ய மாட்டேன், உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சூத்திரம், கர்த்தர் கண்டிப்பாய் பெரிய காரியங்களை செய்வார். அண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களுக்கு முன்பாய் நீங்க திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்காக சூத்திரம். அதை ஒருவரும் போட்ட முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் உங்களை நியமித்த பாதையில தொடர்ந்து நடத்துவார். யார் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு திறந்திருக்கிறதான வாசலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அதை தொடர்ந்து உங்களை நடத்தி செல்லும். கர்த்தர் செலக்ட் பண்ண மனுஷனை யாராலும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. கர்த்தர் அப்படித்தான் கொண்டு செல்லுவார். சூத்திரமாண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தம் எங்கள் அருமையான பிதாவே, தேவனே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை வழி நடத்தி, ஆலோசனைகளை கொடுத்து, வாக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காய் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரனாகி நான் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேத வசனங்கள் எல்லாம் எழுத்தின்படியே ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேற்றப்படுவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் அப்படியே சம்பவிக்கட்டும். இப்பொழுது கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதங்களை அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ஆண்டவரே இன்னும் சிடியின் மூலமாக நெட் மூலமாய் பார்க்க போகிற கேட்க போகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த செய்தியின்படி அப்படியே ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.